நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை இப்போது தொடங்குவோம். அதற்கு எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசியை எடுத்து, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியையும் எடுத்து, 11 சித்தர்மார்களின் ஆசியையும் எடுத்து தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகள் மூலம் அவற்றிற்குரிய விடை காண்பதன் மூலம் நடத்தப் போகின்றேன். முதலாவதாக, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களின் நிலைகளை இரண்டு வகையாக வகுத்திருக்கின்றார்கள். ஒன்று உயர்திணை, மற்றது அகிர்திணை. நாங்கள் இதை அந்த காலத்தில் படிக்கும்போது உயர்திணை அகிர்திணை என்பதை படித்திருக்கின்றோம். கூடுதலாக மனிதர்கள் உயர்திணையாகவும் விலங்குகள் அகிர்திணையாகவும் கூறப்படுகின்றது. அதற்குரிய வித்தியாசம் அந்த கடைசியாக இருக்கும் ஆறாவது அறிவு. அது மாத்திரமல்ல, எந்த உடலில் மனம் செயல்படுகின்றதோ அது உயர்திணையாகும் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி. ஆகவே நாங்கள் எல்லோரும் உயர்திணையில் இருப்பவர்கள், ஆறாவது அறிவில் இருப்பவர்கள் என்றபடியால் நாங்கள் எங்களுடைய யோக சாதனைகளை அந்த அறிவை பயன்படுத்தி செய்ய வேண்டும். அந்த அறிவு கிடைப்பது பிறப்பில் அபூர்வம். அந்த பிறப்பில் நாங்கள் இப்போது இருக்கின்றோம் என்றபடியால் அதை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய யோக சாதனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ இப்போது வந்த கேள்வி என்னவென்றால், கடைசிய போன கிழமை சத்சங்கத்தில் நாங்கள் இந்த உயிர் நிலைகளை பற்றி ஆராய்ந்தோம். உயிரில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி ஆராய்ந்தோம். நான் விரிவாக சொல்லியிருந்தேன். ரெண்டு கேள்வி வந்திருக்கின்றது ரெண்டு நாட்டிலிருந்து. ரெண்டு கேள்வியும் அதையே மீண்டும் ஒருமுறை விளக்கமாக சொல்லும்படி கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒருவர் சொல்லியிருக்கும் கருத்து, அது தங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இன்றியமையாத கருத்து என்றபடியால் மீண்டும் ஒருமுறை அதை கேட்க விரும்புகின்றோம் விளக்கமாக என்றபடியால் அதையும் இந்த சத்சங்கத்தில் சிறிது விளக்கமாக பார்த்து கொள்வோம். இன்னொரு முறை அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அதை தொடர்ந்து பாபாஜி என்னை வழிநடத்தும் வழியில் மற்றவை வரும்போது அவற்றை பற்றியும் பேசி கொண்டு போவோம். ஸோ இறைநிலை உயிர்நிலை இரண்டு நிலைகள் இருக்கின்றது. இறைவன் உயிர்கள் அதாவது நாங்கள், அதை சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் என்று வகுத்திருக்கின்றார்கள். இறையின் நிலை இரண்டு நிலை, ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை என்று பார்த்திருக்கின்றோம் சென்ற வாரம். சொரூப நிலை என்பது அறிவுக்கு எடுபடாத நிலை, அதாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஆனால் இந்த காலத்தில் மக்களுக்கிடையே என்னுடைய கடவுள் இயேசு என்னுடைய கடவுள், அல்லா என்னுடைய கடவுள், புத்தா என்னுடைய கடவுள், சிவா என்று, விஷ்ணு என்று பல கடவுள்கள் எல்லோரும் ஒவ்வொரு மார்க்கத்திலையும் பின்பற்றி கொண்டு போகின்றார்கள். ஆனால் இந்த சொரூப நிலை தடத்த நிலையில் இருக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சொரூப நிலையில் எல்லா கடவுள்களும் ஒன்று. அந்த இடத்தைத்தான் அவர்கள் பார்க்க தவறுகின்றார்கள் ஒவ்வொரு சமயத்திலும். சொரூப நிலை என்று சொல்வது அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை. ஆனால் யோக மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்களுக்கு அது நன்றாக புரிந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அந்த மார்க்கத்தில், பாபாஜியின் கிரியா யோகா மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கும் போது எல்லாம் ஒன்றே. அதை நாங்கள் பிரபஞ்சம் என்று சொல்லுவோம், பாபாஜி என்று சொல்லுவோம். மற்ற எல்லா கடவுள்களையும் பாபாஜியாகவே பார்த்து ஒரு பொருளாகவே பார்ப்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த ஒரு பொருளாகவே எல்லாவற்றையும் பார்த்து அது ஒரு சக்தி, அது ஒரு எனர்ஜி, அது பிரபஞ்சம் என்ற கருத்தை விளங்கி அதில் நாங்கள் செயல்பட்டு யோகா முறையில் போய்கொண்டிருக்கின்றோம், யோகா முறையில். ஆகவே இந்த சொரூப நிலை என்பதுதான் எல்லா மதத்திலும் அவர்கள் குறிக்கப்படும் கடவுள் நிலைக்கு, கடவுள் நிலைகளில் அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை. இப்போது எங்களுடைய சைவ சித்தாந்தத்துக்கு வருவோமாக இருந்தால், அடுத்த நிலையை நாங்கள் தடத்த நிலை என்று சொல்லுகின்றோம். அந்த சொரூப நிலையில் இருந்துதான் எல்லா மதத்தில் அவர்கள் கடவுள் என்று சொல்பவர்கள் அந்த ஒரே ஒரு சக்தியில் இருந்து கீழே வந்து தடத்த நிலையில், சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சிவநிலை எடுத்து பார்த்தால், சிவன் அடுத்த நிலைக்கு கீழே வந்து அருவம், அருவுருவம், உருவம் என்ற மூன்று திருமேனிகளில் மக்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்காக அந்த நிலையை எடுக்கின்றார். அதில் அருவம் இருக்கின்றது, அருவுருவம் இருக்கின்றது, உருவம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுக்க போனால், இந்த தடத்த நிலையில் நாங்கள் இஸ்லாம் மதத்தவர்களை பார்த்தால், அவர்களுடைய சொரூப நிலையில் இருக்கும் இறை தடத்த நிலையில் மக்களுக்கு தன்னுடைய அருள்களை கொடுப்பதற்காக வரும் நிலையை அவர்கள், எங்களுடைய பரிபாசையில் சொல்லப்போனால் அருவ முறையில்தான் அவர்கள் தொழுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாவுக்கு உருவம் இல்லை. ஆனால் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில், சைவ முறைப்படி எங்களுக்கு மூன்று நிலைகள் இருக்கின்றது: அருவம், அருவுருவம், உருவம். அருவம் என்றது கண்ணுக்கு தெரியாத நிலை. அது உங்களுடைய இறை அந்த நிலையில் இருந்து தேவையான அருளை கொடுத்து கொண்டிருக்கின்றது மனிதர்களுக்கு. அருவுருவம் என்று எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது லிங்க நிலை, சிவலிங்கம். உருவ நிலை என்று சொல்லப்படுவது எல்லா கடவுள்மாரும். அப்போ எந்த மதத்திலேயும் இந்த ஆழ்ந்த கருத்து ஒன்றானது: சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூப நிலையை ஒருவராலும் அறிய முடியாது, மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அது இறைநிலை, எங்களுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. இது இறைநிலை. ஆனால் நாங்கள் முக்கியமாக அன்று பேசியது உயிர்நிலைகள். உயிர் எல்லாமாக 18 நிலைகளில் செயல்படுகின்றது. முதல் மூன்று நிலைகளும் சைவ சித்தாந்தத்தில் கேவல நிலை, சகல நிலை, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த மூன்று நிலைகளை நீங்கள் பார்க்கும்போது, இந்த மூன்று நிலைகளிலும் கேவல நிலை என்பது ஆணவ மலத்தால் எங்களுடைய ஆன்மா பீடிக்கப்பட்டிருக்கும் நிலை. சகல நிலை என்று சொல்வது மும்மலங்களாலும் பீடிக்கப்பட்டிருக்கும் நிலை. சுத்த நிலை என்று சொல்வது மலமற்ற நிலை, ஆணவ மலம் செயலற்றிருக்கும் நிலை என்று நாங்கள் சைவ சித்தாந்த கோட்பாட்டில் பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் அடுத்த நிலைகள், 18 நிலைகளில் மிக்கம் 15 நிலைகள் இருக்கின்றது என்று அன்று பார்த்தோம். இந்த 15 நிலைகளையும் எங்களுடைய உடலில் எப்படியாக செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதாவது இந்த உயிர் நிலைகளை எங்களுடைய நனவு நிலை என்றும், அதை தொடர்ந்து வருவது கனவு நிலை என்றும், அதை தொடர்ந்து வருவது ஆழ்ந்த உறக்கம் என்றும், அதை தொடர்ந்து துரியம் என்று ஒரு நிலை, ஐந்தாவது நிலையாக துரியாதீதம். இந்த ஐந்து நிலைகளில் இந்த உயிர் நிலைகள் செயல்படுகின்றன. அப்போது இந்த ஐந்து நிலைகளையும் செயல்படுத்துவது என்ன மாதிரி எங்களுடைய உடலில் செயல்படுகின்றது என்பதுதான் அந்த அன்பர்களின் கேள்வி. மீண்டும் ஒரு முறை, எங்களுடைய உடலில் வெளிக்கருவிகள் உட்கருவிகள் என்று இருக்கின்றது, பல முறை பார்த்து விட்டோம். மீண்டும் ஒரு முறை, வெளிக்கருவிகளாக உங்களுடைய ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் ஐந்து கருவிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்துகின்றோம். கண், மூக்கு, நாக்கு, காது, உடல். அதேபோல இன்னும் ஐந்து கருவிகள் எங்களுடைய செயல்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. வாய், கை, கால், எருவாய், கருவாய். அப்போ இந்த ஐந்தும் ஐந்தும் பத்து கருவிகள் வெளிக்கருவிகளாக இருந்து எங்களுடைய உடல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஐந்து கருவிகள் வெளிக்கருவிகளால் வரும் எல்லா விடயத்தையும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், ஒவ்வொரு கருவிகளாலும் உங்களுக்கு ஒவ்வொரு செயல் நடைபெறுகின்றது. கண் என்ற கருவியால் பார்த்தல், காது என்ற கருவியால் கேட்டல், நாக்கு என்ற கருவியால் நுவர்தல் ஓ சுவைத்தல், மூக்கு என்ற கருவியால் நுகர்தல், கடைசியாக உடல் மெய் என்ற கருவியால் தொடுதல் உணர்ச்சி. அப்போ இந்த ஒவ்வொரு கருவிகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கின்றது. அதே போல்தான் மற்ற ஐந்து கருவிகளும், வாயால் பேசுதல், கையால் கைகளினால் செய்யும் அலுவல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், கால்களால் கால்களால் தொழிற்படும் அலுவல்கள் செய்கின்றோம். அதேபோல் எருவாயால் மலம் கழிக்கின்றோம், கருவாயால் இன உற்பத்தி செய்கின்றோம். அப்போ இந்த பத்து செயல்கள் இந்த பத்து கருவிகளால் நடைபெறுகின்றது. இந்த பத்து கருவிகளால் வரும் செயல்களை உட்கருவிகள் என்று சொல்லப்படும், அதற்கு ஒரு ஆன்மீக சொல்லியிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில், அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் அந்த செயல்களை எடுத்து, அந்த செயல்களை அந்த கரணங்கள் எடுத்து பரிசீலித்து அதை ஆன்மாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றது, தேவையானவற்றை மாத்திரம். ஆகவே அந்த கரணங்களாவன மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். அது நான்கு உட்கருவிகள். அது ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதைவிட கடைசியாக எங்களுடைய காரண உடம்பில் இருக்கும் ஆன்மா, அதை நாங்கள் உயிர் என்போம், ஆன்மா என்போம். இப்போது நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த கருவிகளை நீங்கள் சேர்த்து பார்ப்பீர்களாக இருந்தால், வெளிப்பொறிகளாவது பத்து பொறிகள், அதனுடைய செயல்கள் பத்து, பத்தும் பத்தும் இருபது. அதைவிட இன்னும் ஒரு விஷயம் எங்களுடைய உடலில் நடந்து கொண்டிருக்கின்றது, அது வாயுக்கள். தச வாயுக்கள் என்று சொல்லுவோம், பத்து வாயுக்களால் எங்களுடைய உடல் செயல்படுகின்றது. அந்த பத்து வாயுக்களும் ஒவ்வொரு செயல்முறைகளுக்கு பாவிக்கப்படுகின்றது. அதில் முக்கியமாக பாவிக்கப்படும் மூன்று பிரதான வாயுக்கள், ஒன்று பிராணன், அதாவது உங்களுடைய மூச்சு தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றது, நாங்கள் சுவாசிக்கின்றோம் பிராணசக்தி. அதுக்கடுத்தது அபானன் அண்ட் உதானன், இந்த இரண்டு வாயுக்களும் முக்கியமானது. அதில் உதானன் என்ற வாயு கீழ் நோக்கியும், அபானன் என்ற வாயு மேல் நோக்கியும் செயல்படுகின்றது. அப்போது இந்த மூன்று வாயுக்களையும் தான் முக்கியமாக எங்களுடைய உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மூன்று வாயுக்கள், இந்த பத்து தச வாயுக்களை முடிப்பீர்களாக இருந்தால், பத்து கருவிகள், பத்து செயல்முறைகள் இருபது, பத்து வாயுக்கள் முப்பது, அதைத் தொடர்ந்து உட்கருவிகளாக செயல்படும் நான்கு கருவிகள் முப்பத்தி நான்கு, கடைசியாக ஆன்மா முப்பத்தைந்து. இந்த முப்பத்தைந்து கருவிகளை வைத்து சைவ சித்தாந்தத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய உயிரின் நிலைகளாகிய இந்த ஐந்து நிலைகளும் எப்படி செயல்படுகின்றது என்பது, அதைத்தான் அந்த அன்பர் திரும்ப சொல்லித்தரும்படி கேட்டார். அப்போது, இப்போது நாங்கள் திரும்ப எங்களுடைய துவக்கத்திற்கு வருவோமாக இருந்தால், இப்போது எல்லோருக்கும் தெரிகின்றது இந்த 35 கருவிகளும், அதாவது இந்திரியங்கள் 10 கருவிகள், ஒளிக்கருவி, அதன் செயல்முறைகள் 10, 20 உட்கு 10 வாயுக்கள், தச வாயுக்கள் 30, அதை விட அந்த கரணங்களாகிய உட்கருவிகள் 4, 34, ஆன்மா 1, 35. எங்களுடைய ஐந்து நிலைகள், ஒன்று நனவு, அதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றது கனவு, நித்திரைக்கு போனவுடன் கனவு வரலாம். அதை தொடர்ந்து வருவது ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், அது மூன்றாவது நிலை. துரியம் நாலாவது நிலை, துரியாதீதம் ஐந்தாவது நிலை. இது வாய்ஸ்அப் பாபாஜி கூட இந்த ஐந்து நிலைகளும் சொல்லப்பட்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆழமான கருத்து சைவ சித்தாந்தத்தில் இந்த பொறிகளை வைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் நனவு நிலையில் இருக்கும்போது இந்த 35 கருவிகளும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. கவனமாக கேளுங்கள். இந்த 35 கருவிகள் செயலினால்தான் எங்களுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் விழிப்பாக இருக்கும்போது, நாங்கள் தூக்கத்துக்கு போய் கனவு நிலைக்கு போகும்போது இந்த வெளி 10 பொறிகளும் தூக்கத்துக்கு போனவுடன் செயலற்று விடுகின்றது. ஏனென்றால் நீங்கள் தூங்கிவிட்டீர்கள், அந்த செயல்களாய் உங்களால் கிரகிக்க முடியாது. ஆகவே 25 கருவிகள் உங்களுடைய தூக்கத்தில் செயல்படுகின்றன, அதைத்தான் கனவுகள் வந்து போகின்றது. இனி அதைவிட நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் இந்த 25 கருவிகள் 3 கருவிகளாக மாத்திரம் மிஞ்சி இருக்கின்றது. அது எப்படி என்றால், இந்த கருவிகளால் ஏற்பட்ட செயல்கள் 10 இல்லாமல் போய்விடுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும்போது இந்த வாயுக்களில் 9 வாயுக்கள் இல்லாமல் போய் பிராணன் மாத்திரம், அதாவது உங்களுடைய சுவாசிக்கும் வாயு மாத்திரம் செயல்படுகின்றது. அந்த கரணங்களில் சித்தம் மாத்திரம் செயல்படுகின்றது. சித்தம் என்பது படித்திருக்கின்றோம், உங்களுடைய பதிவுகளை உட்கருவியில் பதிந்து வைத்திருக்கும் ஒரு இயக்கம் சித்தம். அதைவிட ஆன்மா இருக்கின்றது. இது ஆழ்ந்த உறக்கத்தில். அப்போ நீங்கள் நனவிலிருந்து கனவுக்கு போகும்போது 10 கருவிகள் செயலெடுக்கின்றன. 25 கருவிகளில் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் கனவில். ஆனால் கனவிலிருந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் 3 கருவிகள் செயல்படுகின்றன, மற்ற 22 கருவிகளும் செயல்படுவதில்லை எமது உடலில். இதை நாங்கள் என்ன மாதிரி உணரலாம் என்றால், இந்த என்ன 3 கருவிகள் என்று சொல்வது, திரும்பவும் ஆன்மா, பிராணவாயு, மற்றது சித்தம். அப்போ சிலருக்கு சில நேரம் கேள்விகள் இருக்கலாம், டீப் ஸ்லீப்புக்கு போனால் சித்தம் பதிவு இருக்கும், சித்தம் எப்படி வேலை செய்கின்றது என்று. அதுவும் சைவ சித்தாந்தத்தில் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகின்றோம், இந்த 3 நிலைகளையும் நாங்கள் அடைகிறது எங்களுக்கு தெரிந்த நிலையில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எப்போவும் நாங்கள் நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போய் கனவு நாள் தொந்தரவு படாமல் காலையில் எழுந்தவுடன் மனதில் நினைக்கின்றோம், அப்பாடா இன்று நாங்கள் நன்றாக தூங்கி எழுந்திருக்கின்றோம் என்று. அது எங்கிருந்து வருகின்றது என்பதை நீங்கள் உள்நோக்கி கேட்டால் அது உங்களுடைய சித்தத்தில் இருந்து வருகின்றது. அந்த சித்தம் அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் செயல்படாவிட்டால் நீங்கள் எழும்போது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்றதே உங்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த 3 கருவிகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் வேலை செய்வதற்கு அது உங்களுக்கு ஒரு உதாரணம். அந்த சித்தம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தொழிற்படுகின்றது. அதுக்கு அடுத்த நிலைக்கு போனீங்கள் என்றால் துரியம், அது ஆழ்ந்த உறக்கத்திற்கு மேலாக இருக்கும் நிலை. அந்த நிலைக்கு உங்களுடைய சாதனைகள் மூலம்தான் போகலாம். அந்த நிலைக்கு போய்விட்டீர்கள் என்றால் இந்த சித்தம் கூட வேலை செய்யாது, 2 கருவி மாத்திரம் வேலை செய்யும். அது உங்களுடைய ஆன்மாவும் பிராணனும் மாத்திரம், அதாவது உங்களுடைய சுவாசம், உங்களுடைய உயிர் ஆன்மா. அந்த நிலையை சொல்லுவது துரிய நிலை என்று. அப்போ நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வருவீர்களாக இருந்தால் உங்களுடைய பயிற்சி மூலம் அந்த நிலை உங்களுக்கு புரியாது. நீங்கள் உறக்கத்திற்கு போய் உறக்கத்திலிருந்து கனவுக்கு போய், கனவிலிருந்து நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போய், ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து துரியத்துக்கு போய்விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு துரியத்தில் பல விடயங்கள் தெரிய வரும். நீங்கள் அந்த விடயமெல்லாம் உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த நிலைக்கு போனா பிறகுதான் அது என்னென்று புரியுமே தவிர விளங்கப்படுத்த முடியாது. அது சாதனை மூலம் எல்லோரும் போக வேண்டும், நானும் சேர்ந்துதான். அது துரிய நிலை. ஆனால் துரிய நிலையில் ஆன்மாவும் சுவாசமும் மாத்திரம்தான் செயல்படும், வேறு ஒன்றும் இல்லை, உலகியல் ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்த நிலை துரியாதீதம், அதான் எங்களுடைய பயிற்சியின் கடைசி நிலை, சமாதி நிலை. அந்த இடத்தில் இந்த பிராணன் கூட வேலை செய்யாது, ஆன்மா மாத்திரம் வேலை செய்யும். அப்போது பிராணன் செயல்படாத நிலையைத்தான் சமாதி நிலை என்று சொல்லுகின்றோம் யோகத்தில். அப்போது அந்த நிலையில் இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு தென்படும் எங்களுடைய பயிற்சி மூலம் நாங்கள் அந்த சமாதி நிலையை அடையும் போது. ஆனால் அந்த நிலையிலிருந்து கூட எங்களுடைய பழைய நிலைக்கு நாங்கள் திரும்பலாம், அல்லது அந்த நிலையிலிருந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு போய் நாங்கள் திரும்ப இந்த உலகியலுக்கு வராமலும் இருக்கலாம். அதான் சமாதி நிலை. சமாதியில் பல சமாதிகள் இருக்கின்றது. ஆனால் இதை விட, எல்லாத்தையும் விட உயரிய சமாதி தான் ஸ்வரூப சமாதி, எங்களுடைய சத்குருவின் நிலை. ஸோ என்றபடியால் இந்த உடலில் செயல்படும் இந்த ஐந்து உயிரின் நிலைகள், இந்த 35 கருவிகள் மூலம் என்ன மாதிரி இயங்குகின்றது என்பது ஆழ்ந்த கருத்தை நீங்கள் எல்லோரும், பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் எல்லோரும் தெரிந்திருந்தால்தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும், என்ன நடக்கின்றது என்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். என்றபடியால் அந்த அன்பர் நான் போன முறை அதை சொல்லி விளங்கவில்லை என்று கேட்டார். இன்னொரு அன்பர் அதை பற்றி தனிப்பட்ட முறையில் விளங்கப்படுத்துகின்றீர்களா என்று கேட்டார். என்றபடியால் தனிப்பட்ட முறையில் சொல்லி அந்த ரெண்டு உயிர்களும் அந்த ரெண்டு ஆன்மாக்களும் அதை பற்றாமல் எல்லோருக்கும் அதை இன்னொரு முறை கூறிவிடுவோம் என்பதால் தான் இன்று கொஞ்சம் கூடிய விளக்கத்துடன் அதுக்கு வந்தேன். அப்போ இந்த 18 நிலைகள், உயிரின் நிலைகள் இருக்கென்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்றது. அதாவது மூன்று நிலை: கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அதைத் தொடர்ந்து இந்த ஐந்து நிலைகளை பார்த்தோம். இந்த ஐந்து நிலைகளில் 35 கருவிகள் மூலம் இந்த ஐந்து நிலைகள் எப்படி இயங்கிக் கொண்டு போகின்றது என்று. இதற்கு ஒரு பெயர் கொடுக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில், கீழ்வத்தை. பெயரை ஞாபகம் வைத்திருக்க தேவையில்லை, இந்த ஐந்தும் சேர்ந்த தொகுதி கீழ்வத்தை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இது உடலில் எங்கு நடைபெறுகின்றது என்றால், நினைவு நிலை என்பது புருவ மத்தியிலும், கனவு நிலை என்பது கழுத்திலும். எல்லாம் சக்கரத்தை பேஸ் பண்ணி வருகின்றது, பார்த்து கொள்ளுங்கள். புருவ மத்தி என்றால் ஆக்ஞா சக்கரம், மற்றது கழுத்து விசுத்தி சக்கரம், மூன்றாவது நிலையான ஆழ்ந்த உறக்கம் நெஞ்சு பகுதி அநாகத சக்கரம், நான்காவது நிலையான துரியம் வயிற்றுப்பகுதி மணிபூரக சக்கரம், ஐந்தாவது நிலையான துரியாதீதம் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் தான் நாங்கள் அந்த ஆன்மாவை கடைசியாக உணர்கின்றோம். இது கீழ்வத்தை என்று சொல்லப்படும் ஒரு நிலை என்று சைவ சித்தாந்தத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ 3, 5, 8 நிலை. அப்போ இன்னும் 10 நிலைகள் இருக்கின்றது. அந்த 10 நிலையும் என்ன? அதான் அடுத்த கேள்வி. அப்போ இந்த 10 நிலைகளை பற்றி கூடிய விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் இல்லை, மேலான விளக்கங்கள் இருக்கின்றது. வேறு விளக்கங்கள் அறியும் போது அதை நான் உங்களுடன் பகிர்கின்றேன். இன்னொரு நிலை இருக்கின்றது, கீழ்வத்தை மாறி மத்திய வத்தை என்று சொல்கின்றார்கள். அந்த மத்திய வத்தை என்ற நிலை, உடல் செயற்பாடு தான் இங்கே முக்கியம் எல்லோருக்குமே தவிர இந்த பெயர்கள் அல்ல. அதிலேயும் ஒரு 5 நிலையை குறிப்பிடுகின்றார்கள். அது என்னவென்றால், உங்களுடைய முதலாவது நிலையான நனவு நிலையில் இருந்து கொண்டே இந்த 5 நிலைகளையும் உங்களுடைய உடலில் நாளாந்தம் நீங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து அது நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நனவு நிலை என்று சொல்வது ஒன்று, நனவில் இருக்கும் போதே கனவு. அதுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்க போவோமா இருந்தால், நாங்கள் சில வேளை சொல்லுவோம், அவர் பகல் கனவு காண்கின்றார் என்றால் என்ன? அவர் விழிப்பு நிலையில் இருக்கின்றார், ஆனால் அவருடைய மனம் எங்கேயோ போய் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். கனவில் வருவது போல அந்த நேரத்தில் வேறு யாராவது போய் அவரை உங்களுடன் தான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது அவருக்கு புரியாது. ஏனென்றால் அவர் வேறு ஆழ்ந்த சிந்தனையில் நனவில் தான் இருக்கின்றார், ஆனால் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றார். அது கனவு நிலைக்கு சமன், அது ஒரு நிலை என்று சொல்லப்படுகின்றது. மற்றது நனவு நிலையிலேயே சிலாக்கள் தூக்கத்திலையும் இருக்கின்றார்கள். அது என்ன மாதிரி என்று பார்த்தால், இப்போது நான் இங்கே இருந்து இருக்கும் இடத்தில் இருந்து நான் என்னத்தையோ யோசித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் என்னுடைய மனைவி ரெண்டு மூன்று தரம் போய் வருகின்றார் என்னுடைய கண் முன்னால், ஆனால் எனக்கு அது தெரியாது. கண் திறந்தபடி இருக்கும், என் யோசனை எங்கேயோ போய்கொண்டிருக்கும், என் முன்னால் நடக்கும் விஷயங்கள் என்னால் உணர முடியாது. அதான் நாங்கள் நனவு நிலையில் இருக்கும்போது ஆழ்ந்த உறக்க நிலையைக்குரிய உதாரணம் என்று சைவ சித்தாந்தத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். அதே போல நனவு நிலையில் இருக்கும் துரியத்துக்குரிய உதாரணத்திற்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால், நீங்கள் இப்போது இருக்கின்றீர்கள் நனவு நிலையில், திடீரென்று உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வருகின்றது. உங்களுக்கு வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒருவர் இறந்து விட்டார் என்று. இமீடியட்டாக நீங்களுக்கு வரும் தகவல் என்னவென்றால், உடனடியாக உங்கள் உடலில் என்ன நடக்கும் என்றால், ஆஹா இறந்துட்டாரா என்றால், அந்த ஒரு நிமிடத்தில் அந்த துரிய நிலைக்கு, ஒரு செகண்டில் அந்த துரிய நிலைக்கு உங்களுடைய உயிர் போய் வருகின்றது. கன நேரத்துக்கு இல்லை, வெகு ஃபாஸ்டாக போய் வருகின்றது. ஏனென்றால் அது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கின்றது, ரைட்? அந்த நிலையில் துரிய நிலை என்று சொல்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற துரியாதீதம் கூட உங்களுடைய சாதாரண நினைவு நிலையில் நடைபெறுகின்றது, ஆனால் ஒரு 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 செகண்டுக்கு மாத்திரம்தான் அதையும் நீங்கள் உணர்ந்து போகின்றீர்கள் என்று அதற்கும் ஏதோ ஒரு உதாரணம் கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆனால் இவற்றை வைத்து பார்க்கும்போது இந்த மத்தியாவத்தை என்று சொல்லப்படும் இன்னும் ஐந்து நிலைகள் உயிருக்குண்டு. அது அந்த ஐந்து நிலைகளும் நனவு நிலையில் இருந்து தொடர்புடையதாக எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நிலை. மறந்து விடாதீர்கள், இந்த ஐந்து நிலைகளிலும் நாங்கள் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் மூன்று நிலைகளைத்தான் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண மனிதர்களாக நீங்கள் யோகத்தில் இருக்கலாம், பக்தியில் இருக்கலாம், உணர்வு நிலையில் இருக்கலாம், சாஸ்திரங்களில் இருக்கலாம், எப்படியான வாழ்க்கையும் வாழலாம், ஆனால் முதல் மூன்றும் தான் நீங்கள் அனுபவிப்பது இப்போது. ஆனால் எங்களுடைய கிரியா யோகத்தின் மூலம் அடுத்த ரெண்டு நிலையை நாங்கள் பிடிக்கப் போகின்றோம், பிடிக்க முயற்சிக்கின்றோம். யோகத்தின் மூலம்தான் அதை நீங்கள் அடைய முடியும். அது துரிய நிலை, துரியாதீத நிலை. இதே மாதிரி மத்திய அவத்தை நிலை என்று சொல்லுகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இன்னொரு ஐந்து நிலை இருக்கின்றது, அதுதான் எங்களுடைய யோக மார்க்கத்திற்குரிய நிலை. இதே இந்த ஐந்து நிலைகள் எங்களுடைய யோக மார்க்கத்தின்படி எங்களுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் இருந்து எங்களுடைய குண்டலினி பிராணாயாமத்தின் மூலம் மேலே ஏறி இந்த ஐந்து நிலைகளையும் யோகத்தில் கடந்து சகசாரத்தில் இருக்கும் சிவத்துடன் சேரும் சக்தியாக மாறி எங்களுடைய சாதனையின் உச்ச நிலைக்கு நாங்கள் போகின்றோம். அதை மேலவத்தை என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அது யோகத்தில் மாத்திரம்தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்போது இந்த உயிர் நிலைகளை, ஒன்று கீழ் அவத்தை, ஒன்று மத்திய அவத்தை, மற்றது மேல் அவத்தை என்று இந்த மூன்று பெயர்களில் இந்த ஐந்து காரியங்களும் நடக்கின்றது. அதை பாபாஜியின் இந்த மேல் அவத்தையை பற்றி பாபாஜியின் வைசப் பாபாஜியிலும் போட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம்தான் நாங்கள் அந்த ஆன்ம ஈடேற்றத்தை யோகம் மூலம் சக்தியை சிவனுடன் இணைத்து அந்த நிலையை அடைகின்றோம். ஆகவே எங்களுடைய உடலில் சாதாரண வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, யோக வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, இந்த உடலில் இருப்பவை எப்படி தொழிற்படுகின்றது, எந்த நிலைகளில் நாங்கள் இந்த யோகத்தை சாதாரண வாழ்க்கையை விட கூடுதலாக அனுபவிக்கலாம் என்பதை உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் இன்று விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இந்த ஒளி நாடாவை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கலாம். இனியும் இதை பற்றி விளங்கப்படுத்த தேவையில்லை. இப்போது இரண்டாவது முறையாகவும் சொல்லி தந்துவிட்டேன். சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் தத்துவத்தை என்றபடியால் நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு அந்தந்த நிலைகள் வரும்போது அந்தந்த நிலைகளை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நிலை வரும்போது அதில் என்ன மாதிரி நடக்கும் என்று கேட்பதால் ஒருவித பயனும் இல்லை. ஆனால் உங்களுடைய 35 கருவிகளும் இந்த 5 நிலைகளில் எப்படி வேலை செய்கின்றது, எந்தெந்த நிலைகளில் எந்தெந்த கருவி வேலை செய்கின்றது என்பதை மாத்திரம் நீங்கள் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கும் போது அதில் நடக்கும் தொழிற்பாடுகளை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து பாபாஜியின் அருளுடன் எங்களுடைய வினாவிட பகுதிக்கு போய் வினாக்களுக்கு விடை காண்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.